بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க தலைப்பாக முதுமையில் அறிவை தேடிய அறிஞர்கள் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை, ஒரு சில வரலாற்று குறிப்புகளை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்புடைய நோக்கத்தை நான் முதன் முதலாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இங்கே நாம் இந்த மத்திய கிழக்கில் வேலைக்கு வந்த பின்னர் இங்கே அறிவு தேடுவதற்கான வாய்ப்பை நாம் என்ன செய்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம். இங்கே அறிவு தேட அந்த வாய்ப்பு கிடைத்ததிலே நாங்கள் இரண்டு மூன்று விதமாக இந்த அறிவை தேடக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. ஒன்று, பொதுவான மார்க்க உரைகளை நாங்கள் அந்த மஜ்லிஸ்களிலே போய் அமர்ந்து அங்கே சொல்லப்படக்கூடிய உரைகளை கேட்டல் என்பது பொதுவாக நம்ம நாட்டிலே நடந்தது. இங்கே என்ன செய்து அது நடக்குது. அது அல்லாமல் வகுப்பு ரீதியாக குர்ஆனை படித்துக் கொள்ள, ஹதீஸ்களை படித்துக் கொள்ள, அதுபோல அதாவது துஆக்களை மனநமிட்டுக் கொள்ள, குர்ஆனை மனநமிட்டுக் கொள்ள, அரபை புரிந்து கொள்ள, இலக்கணத்தை புரிந்து கொள்ள என்ற ஒரு வாய்ப்புகள் இங்கே பல அமைப்பில என்ன செய்கிறது, ஏற்பாடு செய்யப்படுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த மாதிரியான இந்த விஷயங்களுக்கு, இந்த அறிவு தேடல்களுக்கு போகக்கூடியவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெரும்பாலும் அவர்கள் அறிவு தேடக்கூடிய, அதாவது பொதுவாக உலக வளமையில் அறிவு தேடக்கூடிய வயதில் இல்லாதவர்கள். ஒன்றில் அவர் ஒரு 25 வயதை தாண்டி இருப்பார், அல்லது 40 வயது அடைந்திருப்பார், அல்லது 50 வயது, சில பொழுது 60 வயதாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இது போன்ற அறிவு தேடலுக்கான அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க. போற நேரத்தில் எல்லாம் சாதாரண படிக்கிற வயசுலேயே கஷ்டப்பட்டு படிக்கிற அந்த காலத்துல, அந்த மாதிரியான சூழ்நிலையில வயது போன, அல்லது வயது ஒரு மத்தியமான வயதை அடைந்தவர் படிக்க போற நேரத்தில் செய்தான் நிச்சயமாக என்ன செய்வான், வகுப்பு வரைக்கும் போகத்தான் செய்வோம். இவர் இது படிக்கிற வயசல்ல, நீ போற எதுக்கும் பாத்துக்க இப்படின்னு முதலாவது செய்தா என்ன செய்வான், சில விதைகளை போட்டு அங்க போன பின்னால ஒரு உதாரணம் சொல்லி அந்த உதாரண விளங்கலே வைங்களேன். நான் சொன்னே வர்ற நேரத்துல இந்த கிளாஸ் இதான் உனக்கு கடைசியா இருக்கணும் அப்படின்ற சில உபதேசங்கள், அல்லது அந்த நேரத்துல வேறு வேறு வேலை பணுக்களை நம்ம வகுப்புக்கு பழக்கப்பட்டிருக்க மாட்டோம். திடீர்னு இங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கல்வி என்ற சம்பந்தமே இல்லாம ஒரு 10 வருஷம் அல்லது ஒரு 5 வருஷத்துக்கு பின்னால்தான் இங்க வந்திருப்போம். வந்த நேரத்துல போய் திடீர்னு வகுப்புல நின்று அந்த ஒயிட் போர்டில் ஒருத்தர் மாக்கரால் எழுந்து பார்த்தவன் எப்படி இருக்கும், நம்ம இது ஏதோ நம்ம ஏற்கனவே தப்பி போன ஒரு இடத்துக்கு திருப்பி வந்து மாட்டின மாதிரியான ஒரு ஃபீலிங் என்ன செய்யும், எல்லோருக்கும் அது வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, எப்படி வகுப்புல நம்ம அந்த காலத்துல தூங்கினோமோ அதே மாதிரி தூங்குவோம், அந்த காலத்துல எப்படி நம்ம மற்றவனோட கதை பேசிக்கிட்டு அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணமோ அதே மாதிரியான வேலை இங்கேயும் என்ன செய்வோம், செய்வோம். ஆனா நம்ம இன்னும் வளர்ந்து கூட நம்ம மாறலையே அப்படிங்கிற உணர்வு எல்லாம் வரும். நம்மளால படிக்க முடியாது இந்த வயது. அந்த நேரத்தை திடீர்னு என்ன செய்யும், ஒரு SMS ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை வந்துடும். வந்த உடனே என்ன முடிவெடுப்போம், இந்த பிரச்சனைகளை வச்சுட்டு ஒரு நாள் என்ன செய்யலாது, படிக்க இயலாது. ஏன்னா பாடசாலை நேரங்கள்ல மனைவி வீட்டுல இருந்து எந்த பிரச்சனையும் என்ன செய்யாது, வராது. இந்த நேரத்துல என்ன செய்யும், உங்களுக்கு ஆபீஸ் ரீதியான பிரச்சனை வரும், பல இதெல்லாம் வரும். அந்த திடீர்னு நினைச்சுவாங்க சிலர் கிளாஸ்ல ஒரு 1 மினிட் அப்படின்னு வெளியே போனவர் போனவர் தான், அந்த அதுக்கு கூட அடுத்த கிளாஸுக்கு என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டாரு. ஏன், அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அவருக்கு என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். அடுத்த சில நேரங்கள்ல படிக்கக்கூடிய முழுமையான ஆர்வம் இருந்தாலும் கூட சைட்டா இன்னொன்னு போடுவோம், அடுத்த மாசம் போக போறேன், உனக்கு கம்பெனியே விஸ்தீர்ணம் இல்லாம இருக்கு, அடுத்தது எக்ஸிட் பிரச்சனை இருக்குது, இப்படி இப்படி பல விஷயங்களை போட்டு கல்வியை பின்னடிப்பதற்கான இலகுவாக, சிறு அதாவது இளைஞர்களுக்கு அல்லாத அமைப்புல இலகுவாக செய்தா என்ன செய்யறான், அதை செஞ்சிடறான். இன்னும் சொல்ல போனால் பொருளாதார பிரச்சனை நீங்க நேரடியா பாக்குறட்டே, சின்ன வயது என்றாலும் கூட உணர முடியாத காலமா இருக்கும். இப்ப நீங்க நேரடியா பாப்பீங்க, ஒரு பாடத்தை மீட்டிக்கிட்டு இருப்பீங்க, நாளைக்கு எக்ஸாம் சொல்லி ஒரு பாடத்தை மீட்டிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி மீட்டிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பிரச்சனை, ஒரு பொருளாதார பிரச்சனை தலையில உழுந்துடும். என்ன சொல்லுவோம், இப்ப நாங்களே சந்திக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம பாக்குறோம், மீட்டிங்ல இருந்தோம், இந்த குடும்ப சிக்கல் ஒன்று வந்ததுனால அதை அப்படியே என்ன செஞ்சுட்டோம், விட்டுட்டோம், இந்த பையனை எக்ஸாம் அம்போல் தான் அப்படின்னு என்ன செஞ்சிருந்தது சொல்றது, நம்ம என்ன செய்யறோம், பாக்குறோம். இதெல்லாம் எதனால விளைவு தெரியுமா, நம்ம இந்த கல்வி தேட வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இல்லை, ஏதோ எக்ஸ்ட்ரா இதுக்காக நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம் என்ற ஃபீலிங்ல தான் நிறைய பேர் படிக்கிறோம். இது ஒரு முடிஞ்ச அளவுக்கு கட்டி காட்டுறது இல்லை, விட்டுட்டு என்ன செஞ்சிருந்தது போயிருது, பஸ் கண்டக்டர் மாதிரி அவர் தான் கடைசியாயிருவாரு, முதலாக இறங்குறாரு அவர் தான்,
அது காரணம் என்னன்னு சொன்னா சுமை, சுமை மாதிரி உள்ளாக அவர் நினைக்கிறார், அவருக்கு இடம் ஒன்று ஸ்பெஷலா இல்லை. அதே மாதிரி இந்த கல்வியை இந்த சூழல்ல வைத்திருக்க கூடிய நிறைய பேர் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதற்கான முதல் காரணமா எதிர்க்கு தெரியுமா, இதுதான் மனதுல இந்த வயது அறிவு தேடக்கூடிய வயது அல்ல. அதுல சிலர் பல மொழியெல்லாம் சொல்லுவாங்க, என்ன இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. இது இளமையாப்பா, முதுமை இந்த கல்வியில சிலையில எழுத்து மாதிரி இருக்குமா, சிலையும் மேல எழுத்து என்னது இல்லை என்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல இருக்கு. இளமையில் கல்வி சிலை, அதாவது என்று சொல்லி ஒரு செய்தி சொல்லுவார்கள். ஆனால் அது அர்த்தம் பெரியவங்க படிக்க கூடாது என்பதற்கல்ல, சின்னத்துல மனநம் என்ன செய்யும் நல்ல முறையில பதியும் என்பதற்கான ஒரு செய்தி தான் இது. சரி, இதை நான் உங்களுக்கு இந்த மாதிரி விளங்கப்படுத்தி அதுக்கான தியரி ரீதியாக பல விஷயங்களை சொல்லி அதுக்கான கன்வின்ஸ் பண்றதான் உங்களோட மனசு என்ன செய்யாது, அவரு ஆர்வமூட்ட சொல்லத்தான் செய்வாரு. ஆனா அது வந்து பிராக்டிக்கலா பார்த்தா தானே வழங்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை உங்களுக்கு வரலாம். இது போன்ற விஷயங்கள் நீக்கப்படணும், உள்ளத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். கல்வி தேடல் என்பது இஸ்லாம் வரையறையே என்ன செய்யல வைக்கவில்லை. எல்லா காலகட்டத்திலும் மனதை கல்வி தேடுவதற்கு தயார்படுத்த முடியும். எப்படி சாத்தியமில்ல, முடியும். 40 வயதுலேயே முடியும், 50 வயதுலேயே முடியும், 60 வயதுலேயே முடியும். எல்லா வயதுலேயும் கல்வி தேடல் என்னது சாத்தியமானது. பொருளாதார பிரச்சனைகளுடன் நம்ம கல்வியை தேட முடியும். பலவிதமான மாற்றங்களுக்கு மத்தியிலும் கல்வியை இறைவன் கொண்டு வந்து எங்களை உள்ளத்துல என்ன செய்வான் சேர்ப்பான் என்ற அந்த விஷயத்தை நம்ம பதிய வைக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு என்ன செய்து இருக்குது. அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுல, கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் கல்வியை சிறிய வயதுல மட்டும்தான் தேடினார்களா அல்லது பெரிய வயதிலும் தேடி இருக்கிறார்களா, இது ஒரு பகுதி. சிறிய வயதுல தேடியவர்கள் ஒரு 30 வயசுல நிறுத்திட்டு வெறுமனை பத்துவாவும் தீர்ப்பும் விளக்கவும் மட்டும் தான், அல்லது புதிய ஒரு துறையாகப்பட்டு அந்த துறைக்குள்ள என்னது நம்ம உதாரணமா ஒருத்தர் குர்ஆன் துறையில நல்ல ஈடுபட்டு இருப்பாரு, அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வார நேரத்துல ஹதீஸ் படிக்கணும் என்ன செய்யும் ஒரு ஆசை வரும், அதுல போயிருப்பாரு. நல்ல இலக்கியம் இலக்கணம் படிக்கணும் ஒரு ஆசை வரும், 45 வரலாம், 50 சிந்தனை வரலாம், அப்படி துறை மாறி இருப்பாரு. துறை மாறினா அவர் சின்ன வயது மாதிரி தானே, அதுல அப்படியான பிரச்சனைகள் வந்துருக்கு. இன்னொரு வகையில அறிவே தேடி இருக்க மாட்டாரு, ஒரு குறிப்பிட்ட 40 வயதுல 30 வயதுல என்ன செஞ்சிருக்கும் ஒரு ஆசை வந்து அறிவு தேடி இருப்பார்கள். இப்படி தேடி தேடினாரு போனார் வந்தார் லெவல்ல இருந்தா கூட மனசு ஏற்றுக்கலாது. இஸ்லாமிய உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிஞர் என்ற இடத்துக்கு வந்தவர்கள் யார் அப்படி என்று தேடுதலுடைய விளைவில் நிறைய அறிஞர்கள் இருக்கிறார்கள். சிலது ஒரு சில வரிகளிலேயே சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க முடிச்சுட்டாங்க, ஒரு சில வழிகளிலே இவர் வந்து முதிர்ந்த வயதில் என்ன செஞ்சாரு அறிவை தேடினாரு முடிச்சிருக்கிறார். ஒரு சிலருக்கு ஒரு சின்ன சின்ன வரலாறுகளை சேர்த்து என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை நீங்க மனதில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நிறைய எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனை போக்கு மாறிடும். இந்த சிந்தனை போக்கு எங்களுக்கு இருக்குது, இந்த சிந்தனை போக்கு எங்களிடத்துல இருக்கிறது, அது மாறிவிடும். காரணம் கல்வி பற்றிய அந்த பார்வையும் ஒரு காரணம், கல்வி பற்றிய எங்களது பார்வையும் ஒரு காரணம், நாம கல்வியை எப்படி பார்க்கிறோம் என்பது. சில கல்வி இருக்கிறது அது உரிய வயதில தேடணும், அப்பதான் நம்மளுக்கு ஜப்ப என்ன செய்யும் அந்த டைம்ல கிடைக்கும், அது நீங்க வேற எப்ப தேடினாலும் என்ன செய்யாது கிடைக்காது. அது காலத்தால வரையறுக்கப்பட்டதுக்கு காரணம் எமது இயல்புகள் அல்ல, எமது இயல்புகள் அல்ல, அந்த சட்டம் அந்த சூழல். ஆனா மார்க்க அறிவை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. நீங்க மார்க்க அறிவை தேடுதலை பொறுத்த வரைக்கும் யாரு கால வரையறை வைக்கிறாரோ அவருக்கு குர்ஆன் சொன்னார் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. சின்ன வயதை பொறுத்த வரைக்கும் மனநம் என்ற பகுதி என்ன செய்யும் கூடுதலாக வலியுறுத்தப்படும். சின்ன வயதுல மனநம் என்ற பகுதி கூடுதலாக வலியுறுத்தப்படும். காரணம் அப்ப புரிதல் குறைவாக இருக்கும், வசனங்களை விளங்கிக்கிறது அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறது என்ன செய்யும் குறைவாக இருக்கும். அப்ப அந்த காலப்பகுதியில கூடுதலாக எதுக்கு கவனம் செலுத்துவாங்க, மனநம். எதை சொன்னாலும் அவன் மனநம் விட்டுருவான், எதை போட்டிங்கன்னு சொன்னாலும் கிளிப்பில மாதிரி ரிட்டர்ன் என்ன செஞ்சிடும் அதுல வந்துடும், ஒரு டேப் ரெக்கார்டிங் மாதிரி என்ன செஞ்சிடும் திருப்பி வந்துடும். அந்த மாதிரியான வயது உள்ள ஒரு இடம் தான் அது. பெரிய வயதை பொறுத்த வரைக்கும் கல்வி தேர்ந்த நேரத்துல மனநத்தை மட்டும் யார் செஞ்சுக்கிட்டு போனாரோ அவர் தூரமாக வாய்ப்பு கல்வி ஒட்டிய அவர் மிச்சம் கஷ்டப்படுவார். மனநம் பதியறதுக்கல்ல வேற வேற பிரச்சனைகள் தலையில நிரம்பி இருக்கு, அதோட சேர்த்து இதை கொண்டு போக கஷ்டமா இருக்கும். மனநத்தையும் புரிதலை இரண்டே மிக்ஸ் பண்ணி என்ன செய்யணும், ஒருவர் கொண்டு போகக்கூடிய சூழல் பெரிய வயதுல இருக்கும். ஆனால் அதற்காக வேண்டி அதாவது ஒரு அறிஞர் சொல்றாரு இப்படி சொன்னால், சிறிய வயதுல யார் நல்ல மனநம் விட்டுட்டு பின்னர் அதுல கவனம் எடுக்காம விட்டு விடுகிறாரோ அது மனநம் விடாததுக்கு சமம். 20 வயதுல என்ன மனநம் விட்டது ஞாபகமே இருக்காது. 20 வயதுல ஒரு சின்ன வயதுல எனக்கு அப்படி ஒரு தந்தை இந்த மாதிரி ஒரு புக் ஒன்று மனநம் விட தந்தார் போல இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு, பேர் கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு போகும். ஏன் மனநத்தை நம்ம திருப்பி 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 என்ன நீட்டிக்கொள்ளாது விட்டா. ஆனால் பெரிய வயதை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சூழல் உங்களுக்கு கிடைச்சது. இருக்கும் போது அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். எது கல்வி படிப்பதற்கான ஒரு சூழல் இங்கே இருக்கு. நீங்க மார்க்க உரையை புரிந்து கொண்ட பின்னால் நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க போனீங்கன்னா அதுக்கான வகுப்புகள் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. இந்த அளவுக்கு போயிட்டு இருந்தா வயது வரையறை இல்லாமல் ஆன்லைன்ல படிப்பதற்காக வாய்ப்புகள் என்ன செய்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக இருந்தும் சைத்தானர்களுக்கு பெரிய ஒரு ஆயுதம் வச்சு கேட்கிறார். அதெல்லாம் யாருக்கு தெரியுமா? 25 வயதில் உள்ளவர்களுக்கு உனக்கு படிக்க முடியாது, நீ அந்த பக்கத்துக்கே போகாத, நீ அந்த பக்கத்துக்கே போக முடியாது. ஆனால் யார் இல்ல பிராக்டிக்கலாக இறங்கினார்களோ இந்த முயற்சியில அவர்கள் அனுபவபூர்வமாக படிக்க முடியும் என்றதை காண்றாங்க. முடியும், வேகம் என்றது எங்களை கையில தான் இருக்குது, நாம் இதை என்ன செய்யலாம், வேகப்படுத்த முடியும் என்கின்ற உணர்வை அவர்கள் காண முடிவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நீங்கள் நினைத்து பாருங்கள், அதாவது எங்களுக்கு பெரிய முன்மாதிரி இந்த கல்வி தேடல யாரு? முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனநம் இட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்த வயது 40. குர்ஆனை மனநம் விடுவதற்கு வாய்ப்பு, சக்கரை சைத்தான் வந்துருவாங்க. நம்பிக்கை அல்லாஹு தஆலா ஸ்பெஷலா செஞ்சான் மலக்கு வச்சு. அதான் எனக்கு நம்ம சைத்தானுக்கு சேர்த்து செஞ்சிடணும் சொல்லிட வேண்டியிருக்குது. நம்பிக்கை நாவ அல்லாஹ் மலக்கு அப்படி இல்ல, மனித முயற்சி இல்லாமல் அல்லாஹு தான் நினைச்சல கொண்டு வந்து சேர்க்கல. ரசூலுல்லாஹி அவசரப்பட்டார்கள், அல்லாஹு தஆலா நீ அவசரப்பட வேண்டாம், நாம என்ன செய்வோம் சேர்ப்போம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித முயற்சியில தான் மனநம் விட்டாருக்கு என்ன ஆதாரம்? ஒவ்வொரு வருடம் யார் வந்து மீட்டுவாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதுவரைக்கும் இறங்கப்பட்ட வசனங்களை மீட்டி கொடுப்பாங்க. 23 வருட காலமா அதை என்ன செஞ்சிருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்திருக்குது. முழு குர்ஆனும் 23 வருட காலமாக இறங்கிய அளவுக்கு மீட்டப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது முடியாது, எழுத முடியாது, ஒரு வசனம் பந்திக்கலாம் என்ன செய்ய முடியாது, வாசிக்க முடியாதவர் முழு குர்ஆனை என்ன செஞ்சாரு? மனநம் விட்டது. நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். மனநம் விட்டது மட்டுமல்ல, இன்னும் பல செய்திகளை அவர் என்ன செஞ்சாரு? புரிஞ்சுகின்றாரு, மனநம் விட்டாரு, விளங்கினாரு என்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, முதல் அம்சம் எங்களுக்கு பெரிய முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா எங்களது ஆர்வத்தின் மூலம் தான் கல்வியை கொண்டு வந்து என்ன செய்வான் சேர்ப்பான். எங்களது ஆர்வம் எவ்வளவு, அல்லாஹு தஆலா அறிவை தேடுற துஆவை ரசூலுல்லாஹி எத்தனை வயசுல சொல்றாங்க? ரப்பி ஜிதுனி இல்மா, நபியே சொல்லுங்கள் எனக்கு அறிவை அதிகப்படுத்து என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி அடிக்கடி என்ன துஆ கேட்பாங்க? அல்லாஹும்மின்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபியா, அதாவது அல்லாஹுமின் யாவுதுக்க மின் இல்மில்லா யம்ஃபா. அந்த ஆரம்ப சொன்னது பலகீனமானது. அதாவது அல்லாஹுமின் யாவுதுக்க மின் இல்மில்லா யம்ஃபா, பிரயோசனம் தராத எந்த அறிவிலிருந்து நான் உடனே என்ன செய்யறேன் பாதுகாவல் தேடுகிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இல்மி என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதிலேயே மனன் அது பாதுகாப்பு தேடுறாங்க, நல்ல அறிவை கேட்கிறாங்க, பெரிய ஒரு முன்மாதிரி எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு ரசூல் அவங்களுக்கு முன்னால நீங்க போனீங்கன்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா சார் என்ன கேட்டார் ஒரு மனிதர், அது சித்தனா ஏற்படுத்துகின்றே சிலர் கேள்வி கேட்பாங்க. அது ஒருத்தர் மூசா சொல்ல வர என்ன செய்யறாரு, உங்களை விட படித்த ஒருத்தர் இருக்கிறாரா இந்த உலகத்துல? இந்த கேள்வி யாரும் என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. உங்களை விட படித்தவர் இருக்கிறாரா? மூசா என்ன பதில் சொன்னாரு, அஹதன் ஃபில் அர்தி அஅலமு மின்னி, இந்த உலகத்துல என்னை விட படித்தவர் யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்ன நினைச்சுப்பாரு, மூசா அல்லாஹ் விடும் போது எனக்கு வகி வருது. எனவே அந்த கல்வியை பத்தி மூசா நினைச்சது சொன்னது அவர் தான் அளவுல என்னது நியாயமானது, ஒரு நபி என்ன அடிப்பார் அது நியாயமானது. இப்ப இந்த இடத்துல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் சொன்னால், இந்த மாதிரி அல்லாஹு தஆலா அதுக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் படிக்க அனுப்புறான். யார்ட்ட அனுப்புறான், எப்படி அனுப்புறான், கேள்வி கேட்க கூடாது, என்ன நடந்தாலும் கேள்வி கேட்க கூடாதுன்னு கல்வி தேடுவதற்கு அனுப்புறது பார்த்தோம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் விளக்கம் உள்ளவர், சின்ன வயதுலயே சின்ன வயது ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்க கேள்வி கேட்க வேண்டாம் என்ன செஞ்சுவாரு, ஏத்துக்கொண்டுவார். அவரால் கேள்வி கேட்காம இருக்கா, இவர் செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் கேள்வி கேட்டார். கடைசியில அந்த ஸ்கூல்ல இருந்து விளக்கப்பட்டாச்சு. என்ன மூணு கேள்வியோட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்வி அங்க என்ன செஞ்சது தடைப்பட்டது என்று நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கல்வி தேடியதற்கு நிறைய உதாரணங்கள் என்ன செய்யலாம், நிறைய பார்க்கலாம். கல்வி தேடியதற்கு நிறைய உதாரணங்கள் நம்ம வரலாற்றுல பார்க்கலாம், நபிமார்களுடைய வரலாற்றுல. எனவே முதுமையோ எங்களது வயதையோ நம்ம இலக்காக வச்சு எங்களுக்கு தேட முடியாது என்ற தேவையில்லாத அந்த அந்த விஷயங்களை எங்களோட உள்ளத்துல வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கவனம் தான், ஒரு மனிதனுடைய கவனம் தான் அவங்க என்ன செய்யும் அந்த கூடுதலாக அந்த அதன் பக்கம் ஆர்வத்தை ஏற்படுத்தும். சஹாபாக்கள் எடுங்க, சஹாபாக்கள் எடுத்துக்க நீங்க சொன்னால் இஸ்லாத்தை ஏற்ற நேரத்தில் அபூபக்கரான வயசு எத்தனை, 38 சிறிய வயது. அதாவது யார் வயது கூடுதலானவர், ரசூலுல்லாஹி அபூபக்கர் அவங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரோட ஒரு 2 வருஷம் குறவு. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு பின்னால்தான் அறிவு தேடுறாங்க. 38 வயதுக்கு பின்னால்தான் நிறைய செய்திகள் 200 சதம் 300 சதம் ஹதீஸ்கள் அவரோட வந்து சேர்ந்திருக்கிறது. யாருடைய அறிவு அது? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே எழுதி படிச்சதா, மனநம் விட்டது, அவங்கள எழுதி கொள்ளல, அவங்க யாரும் என்ன செய்யல, எழுதி கொள்ளவில்லை. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 30 சிஷ்யம் வயது, இப்படி எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்ல, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் எல்லோரை விட வயதான அதிகமானவர்கள், அபூதர் ஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா எடுங்க, எல்லாருமே வயதான. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பெண்கள்ல ஒரு சிலரை தவிர மற்றபடி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் என்ன வயது 30 வயது தாண்டி இருக்கு, 40 வயது தாண்டி இருக்கு, அப்பதான் கல்வி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தேடுறாங்க. கல்வி தேர்னா வெறும் செல்வழி இல்ல, உமர் ரதியல்லாஹு எப்படி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க, ஒரு நாள் நான் ஒரு நாள் அன்சாரி சொல்ல, இவர் அன்றைக்கு வேலைக்கு போயிடுவாரு, இவர் அன்றைக்கு என்ன செய்வாரு, கல்வியை கேட்டு வந்து அதாவது பரிமாறிக்கொள்வார், அதுக்கு பின்னால இவர் கேட்பாரு, அன்சாரி தொடர் தொழிலுக்கு போயிடுவாரு, இப்படி பிரிச்சுக்கிறாங்களா இல்லையா. உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவங்களே செய்தி அறிவிச்சுக்கிறாங்க, அவங்க செய்தி தேட ஆரம்பிச்ச வயசுல இருக்கும், விதவையான பின்னர், விதவையான பின்னர் தான் அவங்க என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்வி படிக்கிறாங்க, குர்ஆனை தெரியறாங்க. இவர்கள் எல்லாம் குர்ஆனை மனநம் விட்டவர்கள் யார் யார் வருவாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், எல்லாரும் வராங்க. எத்தனை வயசுல மனநம் விட்டாங்க? அப்ப வயோதிகம் என்பதோ நமது ஒரு குறிப்பிட்ட எல்லையோ நம்மளுக்கு தடை கிடையாது, எங்களுக்கு கல்விக்கு தடை கிடையாது என்பது நபித்தோழர்களோட வரலாற்று நாம் என்ன செய்வோம் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, அதாவது இதுக்கு நீங்க ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக பாருங்கள், எந்த அளவுக்கு சொன்னால், அம்ரிபுல் அலா என்ற ஒரு சிறந்த ஒரு அறிஞர், அவர்கள் கேட்கிறாங்க, ஹல் யஹ்துனு பிஷைஹை தஅல்லம், வயதான பின்னால முதியவருக்கு கற்றுக்கொள்வதில் ஏதாவது நலவு இருக்குதா, பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. திருப்பி கேட்கிறாரு, இன்கான யஹ்துனு பிஹி யஃப இன்னஹு யஹ்துனு பிஹி தஅல்லம், அவர் வாழ்றது பொருத்தமாக இருந்தா, முதிய வயதாக பின்னால அவர் வாழ்றது பொருத்தமாக இருந்தா, கல்வி கற்றுக்கொள்வது என்னது பொருத்தமாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு 70 அல்லது 80 வயது, இது நவீன காலத்தில் நடந்த ஒரு செய்தி, ஏன்னா எனக்கு வந்து பிஎஸ்சி முடிக்க வந்து ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன செய்ய, ஆனா இந்த வயதுல நான் எப்படி நம்ம இதை முடிக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சேன்றாரு. சரி, நீங்க வந்து பிஎஸ்சி முடிக்க எத்தனை வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், முடிக்காம அப்பயே 4 வருஷம் தான், 84 வயதுல பிஎஸ்சி முடிக்கலான்றாரு. அப்ப நீங்க முடிக்காம இருந்தா எத்தனை வயசு ஆயிடுவாங்க நேரத்தில், 84, இப்ப முடிச்சுட்டு 84 ஆகட்டுமே, எப்படியோ 84 ஆகத்தானே போகுது உங்களுக்கு, நீங்க 84 ஓட போறது இல்லை, அப்ப முடிச்சுட்டு என்ன செய்யட்டும், 84 ஆகுது என்னன்னு சொன்னால், காரணம் இல்லாமலே கல்வி என்ன செய்யறது, நாங்க தடைப்பட்டு வயசு இந்த காலத்துல நமக்கு கறி வருமா அப்படின்றது, எப்படியோ நம்ம 84 ஆகத்தான் போறோம், முயற்சி எடுத்துட்டால் 84 என்ன செய்யட்டும் ஆகட்டும் என்ற நினைவு இல்ல, எப்படி செய்தான் செஞ்சிடறான்னு சொன்னா வேஸ்டாக்குவதற்கான, இப்ப நீ வந்து என்ன பார்க்கணும், தினசரி பத்திரிகைகள், ஊர்ல உள்ள பலாய்கள், இதுகள் தான் உனக்கு எனது பொருத்தமானது அப்படின்கின்ற மாதிரியான சிந்தனை போக்கில சேர்த்தா என்ன செஞ்சிடறான், ஏற்பாடு செய்வது நம்ம என்ன செய்யறோம் பார்ப்போம். இந்த கேள்விக்கு பாருங்க, அம்ரு இப்னு அலா கேட்டு அவர் வந்து வாழ்றது பொருத்தமாக இருந்தால் கற்றுக்கொள்வதில் என்னது எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்றது நம்ம பார்க்கணும். இப்னு அக்கீல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு மொழியல் ரீதியான அறிஞராக இருந்தார், அவர் சொல்றாரு, இன்னில அஜிது மின் லஸ்ஸத்தி தலப் அன இப்னு சமானி, அறிவு தேடுவதில் எனக்குள்ள இன்பம் 80 வயதுல நான் உணர்றேன், எனக்கு 80 வயது இதுலையும் நான் உணர்கிறேன், அசத்த பிம்மா அஜிதுவான இப்னு அர்பாயின், 40 இருந்ததை விட எனக்கு இப்ப அறிவு டேஸ்ட் ஆகின்றது, 40 தேடினே அதை விட எனக்கு இப்ப 80 வயது, எனக்கு அறிவு தேடுவது இன்னும் என்ன செய்யுது இன்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கணும். எனவே நம்ம ஏன்ற அளவுக்கு இந்த அறிவு விஷயத்துல இந்த தேவையில்லாத தடைகள் உண்டாக்க கூடாது, நிச்சயமாக எமது இயல்புகள் எங்களுக்கு பிரச்சனையாக அமையும் சந்தேகம் கிடையாது, ஆனால் இயல்புகள் என்பதற்காக நம்ம வாழ்க்கையில் எதுவும் வாழாம இருக்கலையே, அதாவது போராடிக்கிறது தான் இருக்கிறோம். அதே போல கல்விக்கு ஒரு சின்ன ஒரு போராட்டம், முடிந்த அளவுக்கான ஒரு போராட்டம், அல்லாஹ் உத்தாலா எந்த இடத்துல எங்களுக்கு அருள் செய்யறோம் அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் எழுந்துருவோம். இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப ஒரு சில செய்திகளை நீங்க பாருங்க, அதாவது இமாம், அதாவது விரிவான சில விஷயங்களை சொல்வதற்கு முன்னால, இமாம் இப்ப ஜஹபி சியர் அலாமி லுபலா என்று சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய வரலாறு நூல், 20 பாகம் உள்ள பெரிய ஒரு நூல் அது, அந்த நூல்ல ஒரு சில இடத்துல அவர் சொல்லுவார், உதாரணமாக அஸ்பஹ் இப்னு அல்ஃபரஜ் என்ற ஒரு அறிஞரை பத்தி அவர் குறிப்பு போடுறாரு, முஃப்தி உத்தியார் அல் மிஸ்ரியா ஃபி ஸமனி, அவருடைய காலத்துல மிஸ்ருடைய மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய அறிஞராக இருந்தார். அப்ப அவர் வந்து 2nd century சேர்ந்த அறிஞர், அவருக்கு கீழே அவர் என்ன நோட் பண்றாருன்னா, தலபல் இல்ம வஹுவ ஷாபுன் கபீர், அறிவு தேடுற நேரத்தில் இவர் 30 வயதை தாண்டி இருந்தாரு, அறிவு தேட ஆரம்பிக்கிற நேரத்தில் ஷாபுன் கபீர், அதாவது கடல் 30 வயதை தாண்டிட்டாரு, அந்த வயதுல என்ன செஞ்சாரு இவர் இருந்தார், அப்பதான் அறிவை தேட என்ன செஞ்சாரு ஆரம்பிச்சாரு, முடிவங்க அந்த எகிப்துடைய மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய அறிஞராக மாறினார் அப்படின்னு கீழே என்ன செய்யறாரு ஒரு குறிப்பு இமாம் ஜஹபி அவர்கள் போடுகிறார்கள். அது போல காதியுல் குபாத் என்று சொல்லி ஹாரிஜிபின் மிஸ்கின் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அறிஞர், ஹாரிஜிபின் மிஸ்கின் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். காதியுல் குலாத் பேர் சொல்லக்கூடாது, காதியுல் குலாத் நீதிபதிகளாம் நீதிபதியாக இருந்தார், அவ்வளவு நீட்டாக தீர்ப்பு வழங்கக்கூடியவராக இருந்தார் சொல்லி அவரை பற்றி கீழே குறிப்பு போற நேரத்தில் இமாம் ராபி சொல்றாரு, இன்னமா தலபல் அலா கிபர், வயதாயின பின்னால்தான் அறிவை என்ன செஞ்சாரு இவரு தேடினாரு, வயதான பின்னால்தான் சில நேரங்களில் சில மனிதருக்கு சின்ன வயதுல வறுமை கஷ்டங்கள் இருந்து எழுத்து வாசிப்பெல்லாம் கிடைச்சிருக்கும், மற்றபடி வாழ்க்கை ஒரு 40 வருஷம் 45 வருஷம் வேறு பகுதியிலே போயிடும். அப்புறம் அவர் என்ன செஞ்சிருவாரு, ஃப்ரீயாக அவருக்கு ஒரு சூழல் என்ன செய்யும் அமையும், அப்ப படிக்கணும்னு நினைப்பாரு, அப்ப சைதா வந்து இந்த வயசுல படிச்சு என்ன பிரயோசனம் சொல்லி அப்படி நினைக்காம படிச்சா ஒரு இடத்த என்ன செய்யறாரு அடைவதற்கு. இந்த இமாம் ஜஹாபியுடைய சின்ன குறிப்புகளை நம்ம என்ன செய்யறோம், நிறைய இடங்கள்ல சொல்றாரு, நான் தொகுத்து சொன்னா இந்த இடத்துல பொருத்தம் இல்லாம இருக்கும் என்பதற்கான சுருக்கமா சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல இது இன்னமா தலபல் அல்ம அலா கிபரி, அவர் வந்து பெரிதான பின்னாலதான் என்ன செஞ்சாரு அவர் வந்து அறிவை தேடினார். நிறைய அறிஞர்களுக்கு என்ன செய்யறாரு குறிப்பு போடுறத பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அறிஞர் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த அறிஞர், முதலாவது நூற்றாண்டுல பிறந்தவர், இஜிரி 80களில் பிறந்தவர், இவர் ஒரு பிசினஸ் மேனாக இருந்தார். இவனா கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன சுருக்க செய்திகளோடு சொல்றது மனதில் எங்களுக்கு அதை பார்த்து என்ன செய்யணும், இப்படியெல்லாம் அவங்க அறிவு தேடிக்கிறாங்க மாஷா அல்லாஹ் அன்ட்டு அப்படி போயிடாம நாங்களும் கொஞ்சம் என்னது அதுல இருந்து கொஞ்சம் இஸ்திபாத பிரயோசனம் பெறக்கூடிய மாதிரி ஒரு அறிஞர் என்ன சார், பெரிய ஒரு பிசினஸ் மேனாக இருந்தார். அவருடைய அசல் வந்து பாரசீகம், அவருடைய ஃபேமிலியில நல்ல பிசினஸ் மேனாக இருந்தாரு, அடிக்கடி மார்க்கெட்டுக்கு போவாரு வருவாரு, சாதாரண அறிவு அவர்கிட்ட இருந்தது, மார்க்கெட்டுக்கு போவாரு வருவாரு பிசினஸ் பண்ணுவாரு அது செய்வார். 20 லட்சம் வருடத்துல இவரை பார்க்கக்கூடிய ஒரு அறிஞர் அவரை கூப்பிடுறாரு, ஷாபி என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் அழைச்சி கேட்கிறாரு, எங்க போறீங்கன்னு கேட்டாரு, நான் இப்படித்தான் என்னது பிசினஸ் பண்றது அப்படின்னு சொல்லி உலமாக்கள் நாம் கூடுதலாக என்ன செய்யறது இல்லை அப்படி படிக்கிறதுலாம் இல்லை அப்படின்னு கேட்கிறேன். அஸ்தலிபில சூ, நான் வந்து மார்க்கெட்டுக்கு போற வாரதானே தவிர நான் வந்து என்ன செய்யல பெரிதாக படிப்பது இல்லை, நான் அந்த மாதிரி உலமாக்கள் என்ன செய்வதில் அதிகமாக போவது கிடையாது அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரி காலத்தை என்ன செஞ்சிடாதீங்க புறக்கணிச்சிடாதீங்க, وعليك النظر في العلم ومجالسه العلماء فاني ارى فيك يقلا وحركا, நீங்க போய் உலமாக்களுடைய மஜ்லிஸ்களில் அமருங்கள், நான் உங்களின் ஒரு நல்ல மதிநுட்பத்தையும் நல்ல ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் நான் பார்க்கிறேன் அப்படின்றார். இவர் சொல்றாரு, فوقع في قلبي بالقول, இந்த வார்த்தை சொன்னாரே அது இந்த உள்ளத்துல என்ன செஞ்சது ஒரு பெரிய ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. தொடர்ந்து நான் அறிஞர்களுடைய மஜ்லிஸ்களுக்கு போக ஆரம்பித்தேன். அவர்தான் பிற்காலத்தில் இமாம் அபு ஹனீஃபா என்று அழைக்கப்பட்டார். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு வியாபாரி, ஒரு பிசினஸ் மேனாக தான் இருந்தார் அவர். மார்க்கெட்டில் அவர் அதுக்கு பின்னால கூட அவர் எந்த அளவுக்கு சொன்னால் மாணவர்களுக்கு செலவழிக்கக்கூடியவராக தான் இருந்தார். கடைசி காலம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வந்தால் அவங்களுக்கு என்ன செய்வார், ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய ஹாஸ்டல் என்று நீங்க எதை சொல்லலாம், இமாம் அபு ஹனீஃபா நடத்திய இமாம் அபு ஹனீஃபா கவனம் எடுத்தார் தானே, அதுதான் நீங்க சொல்லலாம். அவர்கிட்ட நிறைய பேர் தங்கி படிச்சார், யார் செலவழிப்பாரு அவர் தான். இமாம் அபு ஹனீஃபா அசதி படைச்சவராக இருந்தாரு, ஆனா பிற்காலத்தில் செஞ்சாரு இந்த மாதிரி ஒரு வார்த்தை. இமாம் ஷாபி ஒரு வார்த்தையை சொல்றாரு, இன்னி அரா ஃபீக யக்லதன் வ ஹரக்கா, அதை நான் மட்டும் பாக்குறேன். 40 வயதான வரைக்கும் நம்ம பார்த்தா அவர்ல பெரிய ஒரு மதிநுட்பம் என்ன செய்யும் விளங்கு, ஆனா நம்மளோட அந்த புரிந்துணர்வு இல்லாத நம்மளே என்ன செய்வோம், இப்ப கூட இந்த வயதுல நீ அறிவு தேடாதான் படிச்சவங்களும் சேர்த்து சொல்லிட்டு போறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனால் இவர் சொன்ன வார்த்தை ஒரு பெரியோர், அதாவது இஸ்லாமிய அறிஞர்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்துடைய பெரிய மதுகபுகள்ல முதல் மதுகபாக அறியப்பட்ட ஹனபி மதுகபு என்ற ஒரு மதுகபு, மதுகபு என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம் ஒரு எட்டி பார்க்கக்கூடிய ஒரு கருத்துக்களை கொண்ட ஒரு மதரசாவை என்ன செஞ்சது இந்த சமுதாயம் பார்க்க அளவுக்கு பெரிய அறிஞர் என்ன செஞ்சாரு இமாம் அபு ஹனீஃபா வந்தார். ஒரு சாதாரண ஒரு அறிஞருடைய ஒரு வார்த்தை, ஷாபியுடைய வார்த்தை, பைனி அராபிக யக்லத்தன் வஹரா, யாரல கண்டாரு, நம்ம அறிவு எங்க பாக்குறது, நம்ம படிக்கிற மாணவர்களை மட்டும் திறமையை பாக்குறது, வெளியுள்ள எவனே பாக்குறது இல்ல, வெளியுள்ள யாரையும் பாக்குறது கிடையாது. ஆனா இவர் யாரல பார்த்தாரு, ஒரு வியாபாரியில என்ன செஞ்சாரு, அந்த திறமையை பார்த்து நீங்க கொஞ்சம் படிங்க, என்ன சேர்த்து என்ன செய்யுங்க என்று சொன்னது என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். பெரிய ஒரு அறிஞராக உருவாங்க வயதத்துல 25 தாண்டிய பின்னால படிச்சார். அன்புள்ள சகோதரர்களே, அது போல அதாவது நீங்கள் பார்க்கலாம் ஷாபி மதுஹபிலே மிகப்பெரிய ஒரு அறிஞராக அழைக்கப்படக்கூடிய அதாவது அபூபக்கர் அப்துல்லா அல் மர்வஜி அப்படின்னு சொல்வார்கள், குராசானி அபூபக்கர் அப்துல்லா அல் மர்வஜி அல் குராசானி என்று சொல்லப்படக்கூடியவர். இவர் இவருடைய வரலாறு ஒரு அற்புதமான ஒரு வரலாறு என்னன்னு சொன்னால், இவரு 3வது 4வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அறிஞர், இவர் கூட்டு வியாபாரி, இவர் வந்து ஒரு கூட்டு வியாபாரி, அந்த அது செய்யற வியாபாரி, அதை திறப்பு அதெல்லாம் செய்வார். எந்த அளவுக்கு அதுல அவர் திறமையாக இருந்தார் சொன்னா, சின்ன சின்ன அளவுல என்னது சாதாரண பூட்டுக்களை நான் உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சின்ன பூட்டெல்லாம் செய்வாரு. மிக சின்னதாக எளிமையான பூட்டைக்கு நவீன காலத்தை செய்யறதை விட மிக எளிமையான பூட்டுக்களை என்ன செய்வாரு உருவாக்குறாரு. உருவாக்க அந்த அளவுக்கு திறம்பட உள்ளவராக அவர் என்ன செஞ்சாரு இருந்தார். அந்த அளவு ஆற்றல் அப்படின்னா அவர் எவ்வளவு ஈடுபாடு காட்டிருப்பாரு அந்த துறையில் அவர் என்ன செஞ்சிருப்பாரு போயிருப்பாரு. இப்படி இருந்த இவர் என்ன செய்யறாருடா 30-35 வயது ஆகிற நேரத்தில் இவர உள்ளத்துல ஒரு சரியான யாரும் ஒண்ணும் சொல்லல இவர உள்ளத்துல ஒரு உணர்வு என்னன்னு சொன்னா இதுக்கு இந்த அறிவு எல்லாம் தேடிடலாம் போல இருக்கிறேன் ஒரு ஃபீலிங் அவர்கிட்ட. இவங்க எல்லாம் போறாங்களே பேசுறாங்களே எழுதுறாங்களே இது எனக்கு லேசா தேடிடலும் போல இருக்கிறேன் ஒரு ஃபீலிங் உணர்வு அவரை என்ன செய்யுது தூண்டுது. வெறும் தூண்டுதல் தான் சாதாரண ஒரு தூண்டுதல் அவர உள்ளத்துல என்ன செய்யுது ஏற்படுது. இப்படி போனவர் என்ன செய்யறாரு சொன்னால் படிக்க ஆரம்பிக்கிறார். மஜ்லிஸ்களுக்கு போய் உட்கார ஆரம்பிக்கிறாரு. அறிவு தேட ஆரம்பிச்சார். அறிவு தேட ஆரம்பித்தவர் சுபஹானல்லாஹ் அறிவு தேட ஆரம்பிச்சு கொஞ்சம் காலம் போற நேரத்திலேயே பூட்டு தொழில விட்டாச்சு. நேர இதுல வளர்ந்தார். வளர்ந்து 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 போய் எந்த அளவுக்கு இவர் போயிட்டாருன்னு சொன்னால் ஷாஃபி மதுஹபிலே விரல் விரல் சுத்தி காட்டப்படக்கூடிய மிக முக்கியமான அறிஞர்கள் ஒருவராக நடந்தார். கூட்டு வியாபாரி ஹஃபால் இவருக்கு பிரபலமான பேர் என்ன தெரியுமா ஹஃபால் குபுல். இவரை நீங்க அதாவது அல் இமாம் அல் ஹஃபால் யாரு ஹஃபால் இவர் தான் கூட்டு வியாபாரி தான். அவர் பேர்ல என்னது அறிமுகம் அல்பானி சாஹாத்தி என்று சொல்லி அறிமுகம் ஆகிற மாதிரி இவருக்கு ஹஃபால் என்ற இவருடைய அடையாள பேர். அப்படி அன்றுல இருந்தவர் அறிவுல வளர்ந்து போய் 90 வரை கிடைச்சிருந்தாரு. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அறிவு சேவை செய்கின்ற இடத்துக்கு கிடைச்சிருந்தாரு. வளர்ந்தாருன்றதை பார்க்கிறோம். யாரு தூண்ட தன்னைத்தானே அவர் என்ன செய்யல நம்பிக்கை வச்சுக்கல தன்னை வளர்த்து கண்டாரு அறிவு படிக்க செஞ்சாரு ஆரம்பிச்சார். ஆனால் என்ன நீங்க அந்த அறிஞர்கள்ட்ட என்ன பார்க்கலாம் சொன்னால் நிறைய சபர் இருந்தது. அதாவது அறிவு தேடணும் என்றது அவங்களோட எந்த நோக்கத்துல வைக்கல நானும் கொஞ்சம் பத்துவா வழங்கி எழுது கற்ற கற்றையா எழுதி பிரபலியமாகணும் என்ற நோக்கம் அல்ல. விசிட்டிங் கார்டு அடிக்கிற நோக்கம் வெப்சைட் திறக்கணும் அதல்ல. அதெல்லாம் அவருடைய அறிவுல மிக முக்கியமாக இருந்த விஷயம். நான் வளரணும் மிகப்பெரிய இடத்துக்கு நான் வரணும் நான் படிக்கணும் நான் சரியான ஒரு கொள்கை இருக்கு நான் ஒரு பிரச்சாரகராயிக்கணும் என்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு நிறைய பொறுமையை கொடுத்து. யாரும் இந்த பொறுமையை எடுத்துக்கலாம் அவன் என்ன செய்ய மாட்டான் இந்த 2 இதுக்கு பிறகு படிப்பில்லை அப்படின்னு நினைக்கிறது. எவ்வளவு காலம் போகட்டும் எங்களை இருந்து அறிவு வெளிப்படுத்தும் அப்பதான் அறிவு அப்படி என்ற பொறுமை அவங்ககிட்ட இருக்கு. 90 வரைக்கும் அல்ல அவர் என்ன செஞ்சான் வாழ வச்சாரு பாக்குறோம். ஒருத்தர் 20 படிச்சு 60 வாழ்றது சமம். 30-40 படிச்சு 90 வரைக்கும் வாழ்றதும் சமம் தான். அல்லாஹு தஆலா அப்படி கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக ஒருத்தர் அதாவது அறிஞர்களுடைய வரலாற்றை நீங்க பார்க்கலாம். ஒருத்தர் நஹவுன் அதாவது இவர் வந்து அஹமத் அல் கஸ்தியன் சொல்லி அறிவிக்கப்பட்ட ஒரு அறிஞர். அஹமத் அல் கைசியன் சொல்லி அறிவிக்கப்பட்ட அதாவது அறியப்பட்ட ஒரு அறிஞர். இவர் வந்து 9 சேர்ந்தவர். இந்த அறிஞர் நஹவுலையும் லுகால மொழியில இதுலதான் திறமை உள்ளவராக இருந்தார். இவருக்கு ஒரு 60-70 வயதாகிற நேரத்தில் ஹதீஸ படிக்கிறதுக்கு ஆசை வந்துச்சு. எத்தனை வயது 50-60 தாண்டி அப்ப ஹதீஸ் படிக்கிற ஆர்வம் வந்துச்சு. போய் என்ன செய்வாரு ஹதீஸ் படிக்கிற மஜ்லிஸுக்கு போனா யார் இருப்பாங்க 20 18 15 நபர்கள் தான் இருப்பாங்க. இவர் போயிட்டு எப்படி இருக்கும் ஒரு சைபா ஒரு என்னது ஒரு முதியவர் அங்கிருந்து படிக்க ஆரம்பிச்சார். படிக்கிறதும் இல்ல படிக்க ஆரம்பிச்சா குறை சொல்ற ஒரு குரூப் இருக்குமே அதை கொஞ்ச பேர் என்ன செஞ்சுட்டாங்க இவரை பார்த்து இது தேவையா இது இந்த வயசுல பாருங்க பொன்னாட்டி புலல் பேரர்களோட சந்தோஷமா அது இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையில அந்த மாதிரி இவரை கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுட்டாங்க குறை சொல்ல ஆரம்பிச்சார். ஆனால் ஹதீஸ் துறையில பெரிய அறிஞரா வளர்ந்துட்டாரு. ஹதீஸ் துறையில பெரிய அறிஞரா வளர்ந்து இமாம் அதாவது இப்னு ஹஜர் 8 சேர்ந்தாரு. இமாம் இப்னு ஹஜர் எழுதினாரு அத்துரருல் காமினா ஃபி அஹ்யானில் மிஆ அஸ்ஸாமினா என்ற நூல். 8 வாழ்ந்த மிகப்பெரும் அறிஞர்கள் என்ற நூலில் இவர் இடம்பெற செய்தார். யாரு இந்த அதாவது கசி என்ற அறிஞர் அஹமத் அல் கசி என்ற அறிஞர் இடம்பெற செஞ்சுட்டு அவர் ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதை இடம்பெற செஞ்சார். என்ன அந்த கவிதையில வந்து கடைசி வார்த்தை என்ன தெரியுமா என்ன எல்லாரும் குறை சொல்றாங்க நான் அறிவு தேட போனதுனால எனது ஜகலை நீக்க நாம் போனா இவங்க ஏன் கவலைப்பட எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு இன்சானும் ஒரு மனிதன் தன் கடந்த கால அறியாமையை நீக்கிக் கொள்வதற்காக அறிவு தேட போனால் அவனை கண்ணியத்தின் பக்கம் தான் இணைக்கணுமே தவிர ஜகலின் பக்கம் இணைக்க கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இவர்களுடைய இந்த விமர்சனத்துக்கு பயந்து அவர் என்ன செய்யல படிக்காம இருக்கல படிக்க போனாரு போனாரு படிச்சாரு தேடினாரு ஹதீஸ் துறையில் நகுவியாக இருந்து அதாவது இலக்கண அறிஞராக இருந்து ஹதீஸ் துறையில பிரபலியமான ஒரு அறிஞராக செஞ்சாரு மாறினார் அஹமத் அல் கஸ்தியுடைய வரலாற்றை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை இது என்ன சொல்லுது அதாவது அறிவு தேட நம்ம போறத முதலாவது குடும்பம் பேரர் அந்த மாதிரி உள்ள பிரச்சனை மனைவி பிரச்சனை இந்த வயசுல தேவையா அப்படின்ற பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வரும். ஆனால் எங்களுக்கு இப்ப முன்மாதிரி நிறைய இருக்கு, அதுதான் இதை ஞாபகப்படுத்துறேன். நீங்க நினைக்கிற நேரத்தில் நீங்க இப்ப என்ன நினைக்கிறேன் தெரியுமா, நம்ம எல்லாம் 30-40-50 தானே, 60-70 செஞ்சுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் புறப்பட்டு அறிவு தேட போயிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது நிறைய அறிஞர்களுடைய நான் பின்னால சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதனால அறிஞர்களுடைய வரலாற்று சுருக்கி இருக்கிறேன். நிறைய அறிஞர்களுடைய வரலாற்று நீங்க இதை பார்க்கலாம். இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நம்ம அடிக்கடி பேசக்கூடிய ஒரு அறிஞர், இவர் வந்து ஒரு அறிவு கடல். இவருக்கு ஒரு 50-60 வயதுல இவருக்கு ஒரு ஆசை வருது, என்னன்னு சொன்னால் இல்முல் கிராஆத் தேடணும். இல்முல் கிராஆத் என்ன, குர்ஆன் இப்படி ஓதலாம், பலவர ஓதலாம், ரசூலுல்லாஹி இப்படி ஓதினாங்கன்னு வருது இருக்கு, இந்த இல்முல் கிராஆத் கண் துறையது, அதை தேடணும் அறிவு. இப்ப ஒரு ஆசை 50-60 வயதுல வருது, தந்த மகன் யூசுஃபையும் அவனுக்கு ஒரு 10-15 வயது இருக்கு, தானும் சேர்ந்து ஒரே மஜ்லிஸ்ல போய் படிக்கிறார், இருவரும் சேர்ந்து ஒரே மஜ்லிஸ்ல இருந்து அவரே இல்முல் கிராஆத் படிக்கிறாரு. இமாம் இப்னு ஜௌசி என்ன செய்யறாரு, அந்த இல்முல் கிராஆத் படிக்கிறார். இப்ப நினைத்து பாருங்கள், தந்த மகனும் படிக்கிற அதே வகுப்புல படிக்கிற மாதிரி தானே இது, அதே இடத்துல அவர் படி வெட்கப்படல, அதுக்காக வேண்டி வெட்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு நிச்சயமாக சிறந்த ஒரு முன்மாதிரியாக தான் என்ன செய்வாரு, இருப்பார் எடுத்து பார்க்கணும். அப்ப அந்த வயதில் அடைந்து அதை ரெண்டு வகையில புரிஞ்சுக்கணும், அறிவே தேடாமல் அறிவு தேடியவர்கள், ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறை எந்த வயதில் பார்க்காம தேடுவது, இன்றைக்கு உங்களுடைய நிலைமை அதுதான். ஒவ்வொருத்தரும் பொறியியல் துறையில, வைத்திய துறையில, அது போல என்னது பல துறைகளை முன்னேறியவர்கள், ஒரு கணக்கியல் துறையில, ஏதோ ஒரு துறையில முன்னேறி இருக்கிறீங்க, ஆனா நமக்கு இந்த துறை தான்ப்பா, நம்மளுக்கு இது விளங்காது அப்படின்ற மாதிரி ஒன்று போறது இருக்கிறேன். இது சைத்தான் போட மிகவும் லேசான கல்வி, எந்த கல்வி, மார்க்க கல்வி தான், மிகவும் லேசான கல்வி மார்க்க கல்வி தான். இன்னும் சொல்ல போனால் சில உதாரணங்கள் சொல்லலாம், அது கெட்ட முன்மாதிரியா பகிரப்படாதுதான் சொல்றது இல்ல. இமாம் மிஸ்ய சொல்லுவார்கள், வகுப்புல இருந்தா அவர் தூங்குறதா இமாம் மிஸ்யுடைய தலைமை, எப்படிதான் தூங்கிடுவாரு, ஆனா எழுப்பி கேள்வி கேட்டா ஆசிரியரை விட கூடுதலான வழக்கு என்ன செய்யும், அவர் இதுல வரும், எதுக்கு கேள்வி கேட்டான்னு இதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு முழுசாரு செஞ்சிருவாரு, சொல்லிடுவாரு. அப்ப ரக்கா என்பது புத்தி கூர்மை என்பது, ஒருத்தர் கிளாஸ்ல தூங்குறாரு சொன்னா இவர் அவ்வளவுதான், இவர் வாழ்க்கையில பின்தங்கியவர் என்ற அர்த்தம் அல்ல, கிளாஸ்ல முடிச்சுட்டே இருக்கிறவங்க முன்தங்கியவர் அர்த்தமும் அல்ல. எதை புரிஞ்சுக்கணும், எனது ஆர்வம், எனது எண்ணம், எனது பிரார்த்தனை, எனது இதுதான் உங்களை என்ன செய்யும், வளர்க்கும். எந்த இடத்துல ஒரு விஷயம் ஒரு மனிதன் புரிதலுக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் அர்த்தம் அல்ல. அன்புள்ள சகோதரர்களுக்கு பெரிய வரலாறு இதை நீங்க நினைச்சு பாருங்க. அதே போல அதாவது 10வது நூற்றாண்டிலே 9வது நூற்றாண்டுல அதாவது உள்ளவர் அறிஞர், 10வது நூற்றாண்டு 9வது நூற்றாண்டு அறிஞர், இவருக்கு பேர் ஹாலித் அல் வக்காத் என்று பிரபலியமான ஒரு அறிஞர், எகிப்தை சேர்ந்தவர் ஹாலித் அல் வக்காத். அக்கீதாவோட ஒரு சில பிரச்சனைகள் அவருடைய இருக்குது, என்னென்னாலும் அவர் கல்வியில படித்து தேடி ஒரு பெரிய ஒரு அறிஞர். இவர் என்ன, இவர் வந்து மிகப்பெரிய ஒரு அறிஞராக பிற்காலத்தில் செஞ்சாரு, உருவானார் மிகப்பெரிய ஒரு அறிஞராக. இவருக்கு ஒரு 30 வயதுல பிறகுதான் அறிவு தேட ஆரம்பிக்கிறார், மிகப்பெரிய அறிஞராக பிற்காலத்தில் உருவாக்கினார். முகத்திமத்துல் அஸ்ஹரியா என்ற நூல் என்ன செஞ்சாரு, ஒரு புத்தகம் எழுதினார். இன்றைக்கு நீங்க பாக்கலாம் அந்த நூலை, முகத்திமத்துல் அஸ்ஹரியா அப்படின்னு சொல்லி அரபியா நினைக்கிறேன், அவர் ஒரு புத்தகம் எழுதினார் அரபியில. இவர் யார் தெரியுமா, அஸ்ஹர் பல்கலைக்கழகத்துல, அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் இவர் வந்து உள்ள ஒரு அதாவது அந்த வக்காத் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர். என்ன அன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி இல்ல, அதுக்கு அப்படி இந்த விளக்குகள் என்ன செய்யறோம், அதாவது எரிக்கணுமே வீட்டுல வந்து விளையாட்டு, யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துல பண்டிகையில விளக்கு எரிக்கணுமே, இந்த பொறுப்புல இவர் என்ன பண்ணுதான் விளக்கு எரிச்சிட்டு போறது, எல்லாரும் படிக்கிறவங்க அவர்களுக்காக விளக்கெரிக்கின்ற பொறுப்பு தான் இவருடைய பொறுப்பு. இன்றைக்கு யாராவது ஒரு காவல்காரர் நம்மளுக்கு இதுக்கு சம்பந்தம் நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்க, காவல்துறையில படிச்சுட்டு இப்படித்தான் அந்த ஒரு பெரிய ஒரு ஹாஜிதை வச்சுக்கிறாங்க. இவர் விளக்கெரிக்கிறவரா தான் இருக்கிறார், ஆனா அல்லாஹுத்தால ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தார், அல்லாவுடைய சௌப்பில் கழிக்கிறேன், அது பெரிய செய்தி. எப்படி ஏற்படுத்தாரு, இவர் விளக்கெரிச்சிட்டு போற நேரத்தில் படிக்கிற ஒரு இடத்துல வச்சு ஒரு சிறி என்ன செஞ்சிருது, அவருக்கு ஒரு மாணவருடைய சட்டை என்ன செஞ்சிருது விழுந்துருது, இப்படி உதறி எழும்பி அதை எரிஞ்சிருது சாதாரண. உடனே கோபம் வந்த என்ன செஞ்சாரு, யா ஜாஹின், அறிவு கட்டணம் எப்படியா நடந்து கொள்றது, இந்த மாதிரி இருந்து ஒரு பண்பற்ற அறிவு சரியா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை அவருக்கு என்ன செஞ்சிருந்தாரு, பேசுறாரு படிக்காதவனே அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு. மனசுல என்ன செய்யுது, பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, ஏன் எனக்கு படிக்காத, படிக்காதன்னு சொல்ற அளவு நான் இவ்வளவு இதுக்குள்ள இருக்கிறேன், ஏன் என்னால படிக்க முடியாது என்று சிந்தித்ததுதான் இவரை ஒரு பெரிய அறிஞராக கொண்டு வந்து சேரும். ஒரு சாதாரண சிறி அவிழ்ந்து போய் தவறி போய் அவருடைய ட்ரெஸ்ல உளுத்தது நேரத்தில் இவர் ஜகலிட்டு பேசினாரு, எனவே ஒரு சில விமர்சனங்களை என்ன செஞ்சிருக்கும் வளர்த்துரும். இந்த ஒரு ஒரு வேட்கை இவர் என்ன செஞ்சிருது, அந்த அவர் அறிவிக்கும் முன்னாலதான் இருக்கார், தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கணும் என்ற ஆர்வத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய அறிஞராக உருவாகுவதற்கு காரணமாக என்ன செஞ்சாரு, அறிஞர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு பிரபல்யமாக நிறைய பேர் படிக்கக்கூடிய எல்லா இலக்கண நூலுக்கும் சரண் செஞ்சுக்கிறார். ஆஜூர் ரூமியாவுக்கு ஏனைய நூல்களுக்கு அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, விளக்கம் எழுதியுள்ள ஒரு அறிஞராக என்ன செஞ்சாரு மாறினார். என்ன காரணம், 30 வயதாக திரிக்கொளுத்திக்கின்றவருக்கு இது தெரியல, ஆனால் ஒரு உணர்வு வந்த உடனே எனக்கு இந்த வயசுல படிக்கணுமான் அவர் என்ன செய்யல, அவர் நினைக்கவில்லை, படித்தார் என்று நாம் என்ன செய்வோம் பார்க்கிறோம். இதை இலக்கண வரலாறு அப்படின்னு சொல்லி தந்தாவியுடைய நூலை இதை பதிவு செய்யறார். அவரை ஹெய்தை சேர்ந்த அறிஞர் இதை பதிவு செய்யறார். ஒரு திரி கொளுத்துகின்றவர், ஒரு பெரிய அறிஞராக செய்வார். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு அறிஞரை பற்றி அந்த இடத்துல சொல்ல இருக்கிறேன். அதாவது யமனிலே வாழ்ந்த ஒருவர், சாதாரண ஜெய்தி மதுகபை சேர்ந்தவர். எப்படி ஜெய்தி மதுகபை சேர்ந்த ஒருவராக இருந்தவர், அவருடைய பேர் ஷேக் முக்பில் இப்னு ஹாதி. ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல் வாஜாயி என்று சொல்வார்கள். மௌத் ஆகிட்டாரு. ஷேக் அல்பானி, ஷேக் இப்னு பாஸ் அந்த கால பகுதியில் வாழ்ந்த ஒருவர். இவரே ஒரு ஜெய்தி மதுகபைனா சாதா என்ற பிரதேசம், யமனுடைய சாதா என்ற பிரதேசத்தில் இருந்தவர். ஜெய்தி மதுகபில தான் இருந்தார். சாதாரணமாக மக்தபில வேலை படித்தார். மக்தப என்ன, இந்த குர்ஆன் மதுசாப் சொல்லுவோமே, அதுல அவர் படித்தார். படிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்வி இல்லை, சர்வசாதாரணமாக எல்லா இளைஞருக்கும் போல அவர் இருந்தார். எல்லா இளைஞரும் எப்படி இருப்பாங்க, அது மாதிரி சாதாரணமாக அவர் இருந்தார். 20-25 வயசுல என்ன செஞ்சிருந்தது, எப்படி யமன்ல இருந்து சவுதிக்கு வேலைக்கு வருவாங்களோ அது மாதிரி வேலைக்கு இங்க வந்துட்டார். இங்க வேலைக்கு வந்தவர் என்ன தொழில் செஞ்சார் தெரியுமா, ஒரு அமாராவுடைய ஒரு பில்டிங் உடைய ஒரு செக்யூரிட்டியா வேலை செஞ்சார். எப்படி சாதாரண செக்யூரிட்டியா வேலை செய்யறார், காவல்காரராக செக்யூரிட்டியாக பல காலங்கள் வேலை செய்யறாரு. ஆனா சரியான ஆசை படிக்கிற முடியாது, படிக்கிறது பணம் இல்லை எதுவும் இல்லை, அதனால செக்யூரிட்டியாக வேலை செய்யறாரு. அங்க உள்ள ஒன்று ரெண்டு பேர்ட்ட கேட்கிறாரு, படிக்கிறதா வழி இருக்குதா, செக்யூரிட்டியா இருந்தா என்ன புரிஞ்சுக்கிறோம், நிறைய பேர் தண்டை இதை வந்து தானே அல்லா எங்களுக்கு எழுதின விதி அப்படி என்று சொல்லியது, அல்லாட விதி இவர் பார்த்த மாதிரி ஒரு முடிவு எழுதிடுவார். ஆனா நான் வந்து காவல்காரன், நான் வந்து செக்யூரிட்டி அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு முடிவு எழுதுறாரு. அதை ஹலாலா செஞ்சு அதை நன்மைக்குன்னு திருப்தியும் கூட இல்லை. சரியா, இவர் அப்படி இருந்தவர் என்ன படிக்கிறாங்கன்னு கேட்கிறார். அப்போ ஒருத்தர் அங்க உள்ள அவருடைய அறிவு கேட்ப, நீங்க வந்து இந்த முழுகுல் மரம் படிங்க, அது போல பத்துல் மஜீத் படிங்க, சின்ன சின்ன அரபு புத்தகங்கள் சொல்றேன். பத்துல் மஜீத் படிக்க முதலா படிச்ச புத்தகம் எது, பத்துல் மஜீத் படிச்சு அக்கீதாவை படிச்சுட்டு அவர் வெக்கேஷன் டைம் எங்க போறாரு, யமனுக்கு போறாரு. போனா இது சிறுக்கு, இது கூடாது, இது ஹராம், இது பிழை புடிச்சு. ஆனா என்ன மதுகம், ஜெய்தி மதுகம். அங்க போய் அதெல்லாம் சொல்றாரு. அப்ப அந்த ஷியாக்களுக்கு எல்லாம் குழப்பம், என்ன இவர் சவுதிக்கு போய் மாறி வந்துட்டாரு அப்படின்ட்டு கடுமையாக எச்சரிக்கப்பட்டு ஒரு வேலை அங்கிருந்து வேலையில நிறுத்தி அங்க என்ன செய்யறாங்க, அங்கேயே ஒரு ஷியாவுடைய ஒரு ஒரு பள்ளி வாயில படிப்பிக்க வைக்கிறாங்க. இவர் அங்க பாக்குறாரு, இந்த கல்வி நம்ம படிக்க கூடாது, சரி வராது அப்படி என்று சொல்லி நகவும் படிக்கிறாரு. இது வேற எதுவும் படிக்கிறது இல்லை, நிறைய என்ன கத்துனதா மத்த மத்த கல்வியையே படிக்கிறார். படிச்சுட்டு இருந்த நேரத்திலே ஷியா அறிஞர்களே அங்க சொல்றாங்க, இவன் திருந்த மாட்டான், இவன் இந்த கொள்கையில தான் நிச்சயமா என்ன செய்வான் இருப்பான் சொல்றான். அப்படி இருந்தவருக்கு கடைசியில பார்த்து போட்டு மறுபடியும் என்ன செய்யறாரு, சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டார். இங்க சவுதி அரேபியாவுக்கு வராரு. சவுதி அரேபியாவுக்கு எதுக்கு வராரு, அது தொழில் தான், என்ன தொழிலும் இல்லை, கிடைச்சா வேலை செய்வாரு, எங்கேயாவது மஜ்லிஸ் கிடைச்சா போய் பள்ளியில் உட்காந்து படிப்பார். தான் எங்க போக போறேன், எப்படிப்பட்டவனா உருவாக போறேன், இந்த தொழில் என்ன அதெல்லாம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் படிக்கணும் என்றதுதான். அங்க போயிருந்தாரு, இங்க இருந்தாரு, இங்க இருந்தாரு, மஜ்லிஸ் இப்படியே தான் படிச்சாரு. இப்படி இருக்கிற நேரத்துல மக்கள் இருந்து ஒரு அறிவு, யூனிவர்சிட்டி தொடங்க போறாங்க, படிப்பு கலைசாலை தொடக்கப்பட போறாங்க, விரும்பினவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம், இன்டர்வியூ பண்ணுவோம். இன்டர்வியூ பண்ணப்படுது, இவர் பாஸ் ஆகிடுறாரு. யாரு, முக்கபில் பாஸ் ஆகிடுறாரு. அங்க பாஸ் ஆகினவர் அதுல இணைகிறார். இணைந்தவர் அப்படியே தொடர்ந்து அவருடைய கல் தொடர்ந்து கடைசியாக பல்கலைக்கழக படிப்பு மதீனா யூனிவர்சிட்டிக்கு என்ன செய்யறாரு. இப்ப எத்தனை வயதுல 30-30 வயதுல தாண்டிய பிறகு இதெல்லாம் நடக்குது. மதீனா யூனிவர்சிட்டிக்கு அவர் எடுபடுகிறார். எடுபட்ட பின்னால் அறிவை சுமந்த வண்ணம் சதா என்ற இடத்துக்கு என்ன செய்யறாரு, போறார். இவர் எவருடைய ஒரு சேவை, இவருடைய அந்த வளர்ச்சியுடைய பகுதி நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லுவேன். இவர் எந்த அளவுக்கு வளர்ந்தார், ஒரு காவல்காரர், ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்தவர் எப்படி வளர்ந்தார் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஷேக் பின்பாஸ் அவர்களிடத்தில் எமன் என்ற ஒருவர், மதீனா யூனிவர்சிட்டிக்கு நான் சேரணும், எனக்கு ஒரு தஸ்கியா தாங்க, பாராட்டி என்னுடைய விஷயத்தை பாராட்டி ஒரு சர்டிபிகேட் தாங்கன்னு கேட்கிறார். ஷேக் பின்பாஸ் கேட்டாரு, நீங்க ஐநா தெரிஞ்சிட்டார், எங்கிருந்து நீங்க வாரீங்க அப்படின்னு கேட்டார். நான் யமன்ல இருந்து வரேன்னு சொன்னார். இந்த குரு ஷேக் முக்பில் ஹாதா ரஜுலுன் அலவு மின்னி பில் ஹதீஸ் இல்லை.
உட்ட ஷேக் முக்பில் இருக்கிறார், என்னை விட ஹதீஸ்ல படிச்சவர் அவர்கிட்ட போங்க, என்னை விட ஹதீஸ்ல படிச்சவரு அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட சஹாதா எடுத்துக்க எடுத்துட்டு வாங்க. ஷேக் பின் பாஸ் அவர்கள் அலமு மின்னி பில் ஹதீஸ் ஷேக் முக்பில் பில் ஹாதி அல் வாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சொல்ற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருந்தது என்றால், இவ்வளவு பேர் இருக்க இஹ்லாஸ் தான் அவர் என்ன செஞ்சது கொண்டு வந்து சேர்த்து. ஒரு ஜெய்தி மதுஹபுல உள்ளவர் அல்லாஹு தஆலா அப்படி செலக்ட் பண்ணிட்டு கொண்டு வரணும் என்ன நினைக்கிறீங்க? பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிகள், பெரும் பெரும் அறிஞர்களிடத்துல கால் மடித்து படித்தவர்கள், உலமாக்கள் எல்லாம் இருக்க அல்லாஹு தஆலா ஒருத்தர் எடுத்துட்டு வாரான்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? எந்த வேற ஏதோ கொள்கையில இருந்தவர் இஹ்லாஸும் எங்களது அந்த ஆர்வமும், நம்ம என்ன செய்யறோம் மற்றவங்க என்ன செய்யறாங்கன்றது, நான் என்ன செய்கிறேன் சரியா செய்யறேன் இந்த ஆர்வம் தான் ஷேக் முக்பில் அங்கு கொண்டு வந்து சேர்த்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர் இங்க இருந்த நேரத்தில் ஷேக் அல்பானிட்ட படித்தார். ஷேக் அல்பானி அப்ப ஆசிரியராக இருந்தார். ஷேக் அல்பானிட்ட ஷேக் முக்பில் அவர்கள் என்ன செய்தார்கள், படித்தார்கள். இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இவரோட மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், ஷேக் அல்பானி சொல்லுவாரு, கான ஐந்தனா தாலிப் இல்மின் முக்பில் 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 என்று சொல்லக்கூடிய ஒருவர் எங்கிட்ட ஒரு மாணவராக இருந்தாரு. போராட்டத்துக்கு மத்தியில் யமன்ல சாதாரண தம்மாஜ் என்ற இடம் உருவாச்சு. கோட்டையில தம்மாஜ் உருவாச்சு. பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் குடும்பம் சகிதமாக யூகே, அமெரிக்கா, ஜெர்மன், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன் என்று பல இடங்கள்ல இது வந்து குடும்பமா வந்து படிச்சாங்க. பொதுவாக அவர் அறிவித்தார், யாரும் என்கிட்ட வந்து படிக்கலாம், அவரவர்களுடைய செலவுக்கு அவரவர்கள் பொறுப்பு, நான் இந்த இடத்துல அவரவர்கள் தொழில் செஞ்சு படிக்கிறோம். ஒரு பெரும் கிராமம் உருவாயிடுச்சு தம்மாஜர். பல ஆயிரக்கணக்கானவர்கள் உருவாகினார்கள். இன்றைக்கு பெரும் பெரும் அறிஞர்களை உருவாக்கிய ஒரு இடமாக மாறிச்சு. மதரசா இல்ல, ஆனா ஒரு கிராமம், ஒரு இஸ்லாமிய இதை நடைமுறைப்படுத்த ஒரு கிராமமாக உருவாயிச்சு. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பெரிய அறிஞராக இருந்த ஒரு பெரிய இடத்துக்கு வந்து மரணிச்சுட்டார் ஷேக் முக்பில். அதுக்கு பின்னால் அந்த இடத்துக்கு யஹ்யா பின் அலி அல் ஹஜூரி என்றவர் வந்தார். அவர் இப்ப சவுதி அரேபியாவில் இருக்கிறார். ஆனால் இந்த யமனுடைய இந்த புரட்சியுடைய நேரத்தில் ஷியாக்கள் இலக்கு வச்ச மிக முக்கியமான இடம் அது ஹவுசியன்கள். எதை இலக்கு வச்சாங்க? தம்மாஜ். ஏன்னா ஷிமால் வடக்கு யாருடைய கையில இருக்குது? ஹவுசியன்கிட்ட கையில தான் இருக்குது. இதை நீக்கணும். ஜனூப பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஆனா வளர்ல இந்த வடக்கினுடைய நீக்கணும் என்பதற்காக தொடர்ந்து அவர்களை முற்றுகையிட்டு என்னது குண்டுமலை பொழிஞ்சாங்க. பல உளமாக்கள் ஷஹீதானா, பல உலமாக்கள் சகிதானார்கள், கொல்லப்பட்டார்கள். நிறைய மாணவர்கள் நாங்க தொடர்ந்து போராடுவோம் சொன்னார்கள். ஆனா இப்படியே போனா என்ன நடக்கும்? இதுல ஒரு ஒரு வெற்றி கண்டாலும் கூட ஒரு பெரிய ஒரு திருப்தியும் நீங்க வரப்போவதில் ஆட்சி நம்மள இல்ல. இந்த மாதிரி இருக்கிற ஷேக் யஹ்யா பின் அலி அல் ஹஜூரி அறிவித்தாரு, நாங்க தம்மாஜை விட்டு என்ன செய்யறோம், போகிறோம் தம்மாஜை விட்டு நம்ம போகிறோம் சொல்லி 400 மாணவர்களுடன் அரசாங்கத்தோட பாதுகாப்போடு அங்கேயும் நினைச்சாங்க. வெளியே இன்றைக்கு தம்மாஜ் புரிஞ்சுது, தம்மாஜனதை புரிஞ்சுது. ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிஞர்களை உலகம் பூரா கிட்ட செஞ்சுக்கிறாங்க, கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. எல்லா மனிதர்கள்ட்டே தவறுகள் இருக்கிறது, அவர்களிடத்துல மார்க்க தீர்வுகள் தவறுகள் உண்டு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் யாருடைய விதையது? ஒரு காவல்காரருடைய விதையது, ஒரு செக்யூரிட்டியுடைய ஒரு விதை என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள், ஒரு ஹாரிஸ் ஒரு பெரிய ஒரு முஹத்தித்தாக ஒரு மார்க்க அறிஞராக எந்த அளவுக்கு சொன்னால், 4 அறிஞர்கள் ஒரே காலத்துல பேசப்பட்டார். 4 அறிஞர்கள், ஷேக் இப்னு பாஸ், ஷேக் இப்னு உசைமின், ஷேக் அல்பானி, ஷேக் முக்பில். இப்படி பேசப்படுற இடத்துக்கு அவர் என்ன செய்தார் வந்தார், மிகவும் பணிவுள்ள ஒரு அறிஞராக இருந்தார் என்றும் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் நான் சொல்வதற்கான காரணம், நம்ம எப்பையும் அறிவை நம்ம தடங்களாக நம்ம நினைச்சிடக்கூடும். இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும், அறிவை உலகம் சட்டம் போட்டு அது போட்டு சுருக்கி இருக்கலாம், நீங்க தேடணும்னு நினைச்சீங்கன்னா அறிவு வந்து சேர்ந்துடும். உலகத்து யாருடையோ கையில அறிவிக்கிறமா நம்ம நினைக்க கூடாது. யூனிவர்சிட்டிகளுடைய கைகளிலும் அல்லது துப்தூர்வாதிகளுடைய கைகளிலும் அல்லது படித்தவருடைய கைகளிலும் தான் அறிவிக்க நீங்க நினைக்க வேண்டாம். அறிவு பொதுவானது, அவர்களும் கற்பிக்கிறார்கள், சந்தேகம் கிடையாது. அவர்கள் ஒரு தடை போட்ட நேரத்தில் உங்களால் வர முடியாது, உங்களால் நுழைய முடியாதுன்னு அறிவு முடிஞ்சிருமா? அப்படி ஒரு தடை அல்லாஹ் வைக்கல. அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறார், உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் அறிவு கொடுக்கப்பட்டது அல்லாஹு தஆலா உயர்த்துவான். சொல்லிக்கொண்டிருக்கிறவங்களை சொல்லிக்கொள்ள வைங்க, ஆனா நமது ஆர்வம், நமது பிரார்த்தனை, நமது துஆ கேட்ட மாதிரி இருக்கணும். சில பள்ளிகளுக்குள்ள நுழைவார், மக்களே போகாத பள்ளியில் காலடைந்த பள்ளி சொல்லுவாங்க, அதுக்குள்ள நுழைவார், சுஜூதுல அழுது பிரார்த்திப்பார், யா முஅல்லிம ஆதம் அல்லிம்னி, யா முஃபஹ்ஹிம சுலைமான் ஃபஹ்ஹிம்னி. ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தவனே எனக்கு கற்றுத்தான், சுலைமானுக்கு விளக்கம் கொடுத்தவனே எனக்கு விளக்கம் தான் துஆ கேட்டார்.
ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தவன் என்று சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கற்றுக் கொடுக்க ஆதமுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில் யார் இருந்தாங்க? யாரும் இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளக்கம் கொடுக்கிறது யார் இருந்தாங்க? அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. அந்த மாதிரி எனக்கு கல்வியை தான், அந்த மாதிரி எனக்கு கல்வியை தாழ்ந்து துவா கேட்டாங்க. நாங்க காட்டக்கூடிய அந்த ஈமான், இஹ்லாஸ், ஆர்வம் எங்களை ஒரு அறிவுல கொண்டு வந்து சேர்க்கும். ஷைத்தான் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல ஹபுல ஒரு வலைகளை விரித்துக் கொண்டே இருப்பார். எனவே அறிவு தேடுகின்ற அந்த விஷயத்துல நம்ம வரையறைகளை வைத்துக் கொள்ளாமல், எங்களால் முடியாதது போலியாக நம்ம சாட்சி சொல்லிக் கொள்ளாமல், நம்ம எப்படி உலக விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சா நம்ம படிக்க தயாராக இருக்கிறோமோ, அதே போல மார்க்க விஷயங்களிலும் எங்களால் முடியும் அப்படின்றத புரிஞ்சு கொள்ளணும். இன்னும் சொல்ல போனால் அரபோடு பிணைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம். ஒரு மொழியோட தூரமாக உள்ள ஒரு மார்க்கம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்ம அரபு மொழி கேட்காம வளரவே இல்லை, அரபு மொழி பார்க்காம நம்ம வளரல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம சில முன்மாதிரிகளை பார்க்கிறோம். நபியிலிருந்து நபியிலிருந்து அப்படித்தான செய்யறோம். நம்ம முன்மாதிரிகளை பார்க்கிறோம், இவ்வளவு அறிஞர்களுடைய வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் தலைமை பெரிய வயதான நேரத்தில் அறிவியல் செஞ்சிருக்கிறார்கள், தேடி இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆர்வத்தை நமக்குள் வரவைத்து நாம் சிறந்த முறையில் அறிவை தேடி பயன்பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியது புரிவானாக.